அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மே திங்கள் 19 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சி தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில். நாளை டெல்லியில் தேசிய ஜனநாயக முன்னணியின் தலைவர்கள் கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தலைவர்கள் டெல்லி வந்திருப்பது பற்றிய செய்தி, தேர்தல் தோல்வி குறித்து ஆராய்ந்த காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் பற்றிய செய்திக்குறிப்பு.
Congress workers toiled hard in the last several months. The CWC understands their pain.
பீகாரில் தேர்தல் முடிந்த நிலையில் பீகார் முதலமைச்சர் தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று பதவி விலகியிருப்பது பற்றிய செய்தி, ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு தடை விதித்து விதித்தது பற்றிய மறுசீராய்வு மனு ஒன்றை தமிழக அரசு போட்டிருப்பது பற்றிய செய்தி, இலங்கை மன்னார் மாவட்டத்தில் சிங்கள குடும்பங்கள் குடியமர்த்தப்படுவதாக எழும் குற்றச்சாட்டுகள் பற்றிய செய்தி,
அங்குள்ள படையினர் சில காட்டு பிரதேசத்தை துப்புரவு செய்து அங்கு வீடுகள் கட்டுவதற்கு ஏற்பாடு நடப்பதாக தாங்கள் அறிவதாக ஒரு முறைப்பாட்டை தொலைபேசியில் தெரிவித்திருக்கிறார்கள்.
பின்னர் விளையாட்டரங்கம் ஆகியவை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் விமல் சொக்நாதன், ஜெயபிரகாஷ் நல்லுசாமி ஆகியோர்.
அமெரிக்க நிறுவனங்களின் வணிக ரகசியங்களை திருடுவதற்காக கணினி வலையமைப்புகளுக்குள் அத்துமீறி ஊடுருவியதாக சீன ராணுவ அதிகாரிகள் ஐவர் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாக அமெரிக்க சட்டம் அதிபர் எரிக் ஹோல்டர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்.
Today we are announcing an indictment against 5 officers of the Chinese People's Liberation Army for serious cybersecurity breach.
பொருளாதார தகவல்களை உளவு பார்த்த குற்றச்சாட்டில் வேறொரு நாட்டின் அதிகாரிகள் மீது அமெரிக்கா குற்றச்சாட்டு பதிவு செய்வோம் முதல் சந்தர்ப்பம் இதுவே. இவர்கள் அமெரிக்க அணுசக்தி, உலோகங்கள் மற்றும் சூரிய சக்தி பொருட்களை தயாரிக்கும் தொழில்துறைகளை உளவு பார்த்திருப்பதாக குற்றப்பத்திரிகை கூறுகிறது. அமெரிக்க மக்களின் உழைப்பின் அறுவடையை அவர்கள் திருடியிருப்பதாக எரிக் ஹோல்டர் கூறினார்.
கணினிகளுக்கு தீங்கிழைக்கும் பிளாக் ஷேட்ஸ் என்ற மிக ஆபத்தான கணினி மென்பொருள் ஒன்றோடு தொடர்புள்ளவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் 16 நாடுகளிலிருந்து சுமார் 100 பேர் அனைத்துலக கூட்டு போலீஸ் அதிரடி நடவடிக்கை மூலம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சட்டவிரோதமான பணம், ஆயுதங்கள் போன்றவையும் 1000 அதிகமான கம்ப்யூட்டர் டிரைவ்கள், கணினி இயக்கிகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. பிளாக் ஷேட்ஸ் மென்பொருள் ஒரு கணினிக்குள் ஏற்றப்பட்டதும் அதில் சேமிக்கப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் திருடப்படுகின்றன. திருடப்பட்ட தகவல்களை திரும்பப் பெறுவதற்கு பெருந்தொகையான பணம் கேட்கப்படுகிறது.
கிழக்கு யுக்ரைனின் எல்லைப்புறங்களில் நிலை கொண்டிருக்கின்ற ரஷ்ய படையினர் இன்னும் வெளியேறவில்லை என்று நேட்டோவின் தலைமைச் செயலர் ஆண்டர்ஸ் ஃபோக் ராஸ்முஷன் கூறியிருக்கிறார்.
But so far we haven't seen any withdrawal at all. I strongly regret that.
ரோஸ்தோவ், பெல்கொரோத் மற்றும் பிரயான்ஸ்க் பிராந்தியங்களில் நிலை கொண்டிருக்கின்ற தமது படையினரை தமது நிரந்தர முகாம்களுக்கு திரும்புமாறு அதிபர் புட்டின் உத்தரவிட்டிருப்பதாக முன்னதாக ரஷ்யா அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. மற்ற பிராந்தியங்களில் உள்ள ரஷ்ய படையினரை பற்றி அந்த அறிக்கையில் ஒன்றும் சொல்லப்படவில்லை. அதிபர் புட்டினின் இந்த உத்தரவை யுக்ரைன் பிரச்சினையை தணிப்பதில் ரஷ்யாவுக்கு இருக்கின்ற விருப்பத்துக்கான சமிக்ஞையாக கருதலாமா என்று தெளிவில்லை என்று மாஸ்கோவில் உள்ள பிபிசி செய்தியாளர் கூறுகின்றார்.
ஈராக் நாட்டில் கடந்த மாதம் நடத்தப்பட்ட நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவர ஆரம்பித்துள்ளன. ஷியா பிரிவைச் சேர்ந்த தற்போதைய பிரதமர் நூரி அல் மாலிக்கியின் கூட்டணியே இதுவரை வெற்றி கண்டு வருவதாக தெரிகிறது. பாக்தாத், பஸ்ரா மற்றும் பல மாவட்டங்களில் திரு மாலிக்கியின் கூட்டணியே பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி கண்டதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. நாடாளுமன்றத்தின் 328 தொகுதிகளில் மாலிக்கி கூட்டணி 92 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது.
ரோமன் கத்தோலிக்க பாதிரியர் மீது காதல் வயப்பட்டிருக்கின்ற பெண்கள் குழுவினர் பாப்பர் சர் பிரான்சிஸுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றனர். கத்தோலிக்க திருச்சபையின் மத போதகர்களுக்கான பிரம்மச்சரிய சட்ட கட்டுப்பாட்டை மீளாய்வு செய்ய வேண்டும் என்று, அதாவது மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர்கள் பாப்பரசரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இத்தாலி மற்றும் வேறு சில நாடுகளைச் சேர்ந்த 26 பெண்கள் தாம் பாதிரியருடன் காதல் வயப்பட்டவர்கள் என்றும், இன்னும் காதலில் இருப்பவர்கள் என்றும், பாதிரியருடன் உறவினை தொடங்க விரும்புவதாகவும் கூறியிருக்கின்றனர். இதே மாதிரியான நிலையில் இருக்கின்ற ஏனைய பல பெண்களின் சார்பாக தாம் இந்த கடிதத்தை எழுதியிருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
அண்டார்டிக் பகுதியிலிருந்து ஆண்டுதோறும் 160 பில்லியன் டன் பனிக்கட்டி கரைந்து கொண்டிருப்பதாகவும், இதனால் மாகடல் நீர்மட்டங்கள் உயரும் ஆபத்தும் கரையோரங்களில் வாழும் குடும்பங்கள் எதிர்நோக்கும் தாக்கங்களும் கவனிக்கப்பட வேண்டியது என்று முழு அண்டார்டிக் பனிப்படலம் பற்றிய புதிய ஆய்வறிக்கை ஒன்று மதிப்பிட்டிருக்கிறது. 4 வருடங்களுக்கு முன் நடத்தப்பட்ட மதிப்பீட்டின் போது காணப்பட்டதை விட தற்போது பனிக்கட்டிகள் கரைந்து மறையும் வேகம் இரட்டிப்பாக அதிகரித்திருக்கிறது. கான் திரைப்பட விழா மேடையிலே ஈரான் நாட்டு நடிகர் ஒருவர் கன்னத்திலே பதித்த முத்தம் கடும் சர்ச்சையை உருவாக்கியிருக்கிறது. திரைப்பட விழாவின் ஆரம்ப நாளில் படவிழா தலைவர் ஜெயில்ஸ் ஜேக்கப் அவர்களை வரவேற்கும் முகமாக ஈரானிய திரை நட்சத்திரம் லைலா ஹட்டாமி அவருக்கு கன்னத்தில் முத்தமிட்டார். ஈரான் நாட்டின் கலாச்சாரத்துறை துணை அமைச்சர் கருத்து வெளியின் போது, ஈரானியர்கள் வெளிநாட்டு வைபவங்களில் கலந்து கொள்ளும் போது ஈரானிய நாட்டு பெண்களை பற்றி தவறான கருத்துக்களை ஏற்படுத்தாமல் நடந்து கொள்ளல் அவசியம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்.
இன்றைய செய்தியரங்கில் நீண்ட இந்திய கண்ணோட்டம். முதலில், இந்திய தேர்தல்களில் படுதோல்வியை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் இன்று டெல்லியில் நடந்தது. தேர்தல் தோல்விக்கான காரணங்களை அது ஆராய்ந்தது. இது குறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
நடந்து முடிந்த இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் நாடளவில் வெறும் 44 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றி படுதோல்வியை தழுவிய காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தி, இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் காங்கிரஸ் கட்சி தனது தோல்வியை பணிவுடன் ஏற்றுக்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டு வரும் ஆழமான மாற்றங்களை கவனிக்க காங்கிரஸ் கட்சி தவறிவிட்டதாகவும், வாக்காளர்களின் ஆதரவை பெற ஏன் காங்கிரஸ் கட்சி தவறிவிட்டது என்பதை உள்ளாய்வு செய்ய வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி தலைமையில் இது தொடர்பில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் இந்த தீர்மானம் குறித்து பேசிய காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜனார்தன் நிவேதி, கட்சியின் எல்லா மட்டத்திலும் கூட்டாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். இந்த தேர்தலில் பணியாற்றிய காங்கிரஸ் தொண்டர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் தெரிவித்துக் கொள்கிறது. கூட்டாக கட்சியின் எல்லா மட்டத்திலும் கூட்டு நடவடிக்கைகளின் மூலம் மக்களிடம் இழந்த ஆதரவை மீண்டும் பெற முயற்சிப்போம் என்றார் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜனார்தன் நிவேதி. கடந்த 10 ஆண்டுகளாக கண்ணியமிக்க நிதானமான அரசாங்கத்தை நடத்தி வந்தமைக்காக பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நன்றி தெரிவிப்பதாகவும் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆட்சி அமைக்கும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஜனநாயகம், மதசார்பின்மை, உள்ளடங்கிய வளர்ச்சி மற்றும் சமூக நீதி போன்ற கொள்கைகளை பாதுகாக்க காங்கிரஸ் கட்சி பாடுபடும் என்றும் காங்கிரஸ் கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆஸ்கர் பெர்னாண்டஸ், அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தியும் துணைத் தலைவர் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியின் தோல்விக்கு பொறுப்பேற்று பதவி விலக முன்வந்ததாகவும், ஆனால் காங்கிரஸ் செயற்குழு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் தெரிவித்தார். அத்துடன் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்தும் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரின் தலைமையிலேயே செயல்படும் எனவும் அவர் தெரிவித்தார்.
டெல்லியிலிருந்து சங்கீதா. இந்திய தேர்தல்கள் முடிந்து புதிய அரசு உருவாக உள்ள நிலையில் நாளை டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக முன்னணி கட்சிகளின் கூட்டத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்து பாஜக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் வரத் தொடங்கியிருக்கின்றனர். இது குறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் மற்றும் அதன் பிரதிநிதிகளும் நாளை புதுடெல்லியில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று திங்கட்கிழமை முதல் டெல்லியில் முகாமிட துவங்கியுள்ளனர். இந்தியாவில் புதியதாக பிரதமர் பதவியில் பொறுப்பேற்க உள்ள நரேந்திர மோடியை இன்று திங்கட்கிழமை வைகோ புதுடெல்லியில் நேரில் சந்தித்தார். நாளை நடைபெறவுள்ள கூட்டத்தில் அவர் சொந்த அலுவல் காரணமாக பங்கேற்க முடியாது என்பதால் இன்றே சந்தித்து அவரது வாழ்த்துக்களை பரிமாறினார். மேலும் இன்று மதியம் நடைபெற்ற அந்த சந்திப்பின் போது தென்னக நதிநீர் இணைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வலியுறுத்தி தாகவும், ஈழத்தமிழர்கள் விவகாரத்தில் மத்திய அரசில் பொறுப்பேற்கும் போது அக்கறை காட்ட கூறியதாகவும் வைகோ செய்தியாளர்களிடம் பின்னர் தெரிவித்தார்.
ஈழத்து தமிழர்கள் உங்கள் அரசிலே பாதுகாப்பு பெறுவார்கள் என்று நம்புகிறேன் என்றே நிச்சயமாக அவர்கள் நலனில் அக்கறையோடு செயல்படுவோம் என்று குறிப்பிட்டார்
என்றார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ. தொடர்ந்து அவரிடம், முன்னதாக பொறுப்பில் இருந்த யுபிஏ அரசாங்கம் சமீபத்தில் பிறப்பித்த உத்தரவில் விடுதலை புலிகள் அமைப்பு மீதான தடையை நீட்டிப்பதில் 2 வருடங்களுக்கு பதிலாக 5 வருடங்களுக்கு நீட்டியுள்ளது, இது குறித்து நரேந்திர மோடி தலைமையிலான அரசிடம் என்ன மாதிரியான கோரிக்கையை முன்வைப்பீர்கள் என்று கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த அவர், இது தொடர்பில் தொடர்ந்து நீதிமன்றத்தில் முறையிடுவேன் என்று விளக்கம் அளித்தார்.
மத்திய சர்க்கார் 2012 இறுதியில இந்த சட்டத்தை கொண்டு வந்தது. 2 வருஷத்தை 5 வருடம் ஆக்கி அது இப்பொழுது அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. அமுல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தடையை எதிர்த்து வழக்கம் போல போராடுவேன்
என்றார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ. நாளை இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் மக்களவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் முறைப்படியாக அக்கட்சியின் மக்களவை தலைவராக நரேந்திர மோடி தேர்வு செய்யப்பட உள்ளார். இதைத் தொடர்ந்து புதிய அரசாங்கம் பொறுப்பேற்பது தொடர்பிலும் புதிய பாரத பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்க உள்ள தினம் குறித்தும் இறுதி செய்யப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தோடு அமைச்சரவையில் இடம்பெறுபவர்கள் பற்றிய செய்திகளும் தொடர்ந்து வெளியாகும்.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் விதித்த தடையை அடுத்து தமிழக அரசு அந்த தீர்ப்புக்கு மறுசீராய்வு மனு ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் மீண்டும் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
இந்தியாவில் ஜல்லிக்கட்டு மற்றும் ரேக்லா பந்தய விளையாட்டுகளுக்கு தடை விதித்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் இன்று திங்கட்கிழமை அன்று மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கலாச்சார அடையாளங்களாக கருதப்படும் ஜல்லிக்கட்டு எனப்படும் பிரத்யேக காளைகளை மனிதர்கள் தழுவும் நிகழ்வையும் காளை மாடுகளை வண்டிகளில் இணைத்து நடத்தப்படும் ரேக்லா பந்தய விளையாட்டுகளையும் தடை செய்யக்கூடாது என்று வலியுறுத்தி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கேளிக்கைக்காக என்று மட்டும் இல்லாமல் பாரம்பரிய வழக்க முறையாகவும் இதுபோன்ற விளையாட்டு குறிப்பிட்ட தினங்களில் மட்டும் நடத்தப்படுவதையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மனிதர்களின் கேளிக்கைக்காக விலங்குகளை கொடுமைப்படுத்தி நடத்தப்படும் இதுபோன்ற போட்டிகளை அனுமதிக்க இயலாது என்று கடந்த மே மாதம் 7ஆம் தேதி கூறிய உச்சநீதிமன்றம் அதற்கு தடை விதித்தது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் KS ராதாகிருஷ்ணன் மற்றும் PC கோஷ் ஆகியோரை உள்ளடக்கிய அமர்வு பிறப்பித்துள்ள அந்த உத்தரவில் காளை மாடுகளை இதுபோன்ற போட்டிகளுக்கு பயன்படுத்த அனுமதி வழங்கும் சட்டத்தை மத்திய அரசு கொண்டுவர எடுத்துள்ள முயற்சியையும் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறது. தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் இது தொடர்பில் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்பட்டன. பின்னர் இதற்காக ஜல்லிக்கட்டு போட்டிகள் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற அனுமதி பெற வேண்டும் என திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்ட அறிக்கையிலும் கோரியுள்ளார். அதில் தமிழக அரசு மறு ஆய்வு மனுவை முன்னெடுக்க வேண்டும் என்றும் திமுக கேட்டுள்ளது.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். பீகாரில் தேர்தல் முடிவுகளில் ஐக்கிய ஜனதாதளம் தோல்வியடைந்ததை அடுத்து அந்த கட்சியின் தலைவரும் முதல்வருமான நிதிஷ்குமார் பதவி விலகியிருக்கிறார். இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் மீண்டும் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
இந்தியாவின் வட மாநிலமான பீகாரில் அதன் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் ராஜினாமா முடிவு இறுதியானது என்று ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் தலைவர் சரத் யாதவ் உறுதி செய்துள்ளார். இன்று திங்கட்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த சரத் யாதவ், நாட்டு மக்களின் நலனுக்காகவும் கட்சியின் வளர்ச்சிக்காகவும் நிதிஷ்குமார் எடுத்துள்ள முடிவு சரியானது என்று குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வது தொடர்பிலும் புதிய மாநில முதல்வரை முடிவு செய்வது தொடர்பிலும் அந்த கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தற்போது நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் பல முக்கிய கட்சிகளும் அதன் தலைவர்களும் வரலாறு காணாத அளவுக்கு தோல்வியை சந்தித்துள்ளனர். அந்த வகையில் பீகார் மாநிலத்தில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி சந்தித்த தோல்விக்கு தன் பொறுப்பு ஏற்றுக்கொள்வதாகவும் அதனால் தன் முதல்வர் பதவியை அவர் ராஜினாமா செய்யப்போவதாகவும் நிதிஷ்குமார் முன்னதாக அறிவித்திருந்தார். இவரது இந்த அறிவிப்புக்கு அக்கட்சியைச் சேர்ந்த சில சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை எதிர்ப்பு தெரிவித்து அவரது ராஜினாமா முடிவை திரும்பப் பெற கோரியதை அடுத்து இன்று திங்கட்கிழமை வரை அவர் முடிவு எடுக்க அவகாசம் கோரியிருந்தார். இந்நிலையில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் சரத் யாதவ் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளார். அதே சமயம் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் ஆதரவு பெறுவதற்காக அக்கட்சியின் தலைவர் லாலு பிரசாத் யாதவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படும் செய்திகளையும் இந்நிலையில் பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் தனது ராஜினாமாவை திரும்பப் பெறப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். தற்போது பீகார் மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலவாரியத்துறை அமைச்சர் பொறுப்பில் இருக்கும் ஜித்தன் ராம் மாஞ்சியை அடுத்த முதல்வர் பதவிக்கு பரிந்துரைத்து பீகார் மாநில ஆளுநரிடம் முதல்வர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.
டெல்லியிலிருந்து அந்த செய்திக்குறிப்பை வழங்கியவர் சங்கீதா. முதலில் அதை தவறாக ஜெயக்குமார் என்று அறிவித்துவிட்டோம், மன்னிக்கவும். இதனிடையே நேற்று சென்னையில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினின் வீட்டருகே சென்னை ஊடகவியலாளர்கள் இருவர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்த செய்தியை நேற்றைய தமிழோசையில் கேட்டோம். இந்த சம்பவத்தின் தொடர்பாக போலீசார் சில திமுகவினரை கைது செய்து வழக்கு தொடர்ந்திருக்கின்றனர். இந்த சம்பவம் குறித்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் இணைச் செயலாளர் பாரதி தமிழன் அவர்களை கேட்டேன்.
ஒரு கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய பதவியை விலகுகிறார் என்பது ஒரு செய்தியினுடைய தேவையின் அடிப்படையில் தான் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அவருடைய கருத்தை கேட்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அவர் பேசல, அவருடைய கட்சியில துரைமுருகன் பேசுறாரு. இந்த பேச்சு, இந்த செய்திகளை வந்து அவரவருடைய தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு கும்பல் காட்டுமிராண்டித்தனமாக அவர்களுடைய மைக்கு பிடுங்கி அவங்களை தாக்குவதற்கான ஒரு முயற்சிகளை பண்ணியிருக்காங்க. அதை விட கொடுமை என்னன்னா, ஸ்டாலின் வீட்டில் அந்த சம்பவம் நடந்த வந்த பிறகு டைம்ஸ் நவ் தொலைக்காட்சியினுடைய அலுவலகத்திற்கும் விரட்டி கொண்டு வந்து திமுக காரர்கள் அல்லது திமுக என்ற பெயரில் இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் பத்திரிகையாளர்களை அச்சுறுத்தியும் அடிச்சிட்டும் போயிருக்காங்க. இது வந்து ஒரு அரசியல்ல ஒரு இயல்பான ஒரு விஷயங்களாகவும் செய்தியாளர்களோடு இருக்கக்கூடிய நிலையில திமுகவினுடைய தலைவரும் தன்னை பத்திரிகையாளர் என்று அடிக்கடி அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய கருணாநிதி அவர்கள் தன்னுடைய தேர்தல் தோல்விக்கு ஊடகங்கள் தான் காரணம் என்று இந்த சம்பவத்துக்கு பிறகும் ஊடகவியலாளர்கள் மத்தியில பேசினது வந்து பெரிய வருத்தமாகவும் அது ஒரு கண்டிக்க தகுந்த ஒரு பேச்சாகத்தான் நாங்க பாக்குறோம்.
சரி, இந்த சம்பவம் குறித்து இப்பொழுது சம்பவத்துக்கு பிறகு ஸ்டாலின் வருத்தம் தெரிவித்திருக்கிறார், அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், அது போதும் என்று நினைக்கிறீர்களா?
இல்ல, அது ஒரு நேரடியான நியாயமான வருத்தமாக நாங்க பாக்கல. ஏன்னா அரசியலிலே உயரங்களை தொட விரும்பக்கூடியவர்கள் இன்னும் வந்து பக்குவமாகவும் இன்னும் நேரடியாகவும் தன்னுடைய வருத்தங்களை தெரிவிக்குவதற்கு தான் தயாராகணும்னு நாங்கள் நினைக்கிறோம்.
இந்த சம்பவத்திலே தமிழக அரசு காவல்துறையினர் இன்று சில திமுகவினரை கைது செய்திருக்கிறார்கள், அது பற்றி நீங்கள் வந்து திருப்தி அடைகிறீர்களா, அது போதும் என்று நினைக்கிறீர்கள்?
காவல்துறை இந்த சம்பவம் நடந்த உடனே செயலாற்றி இருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். நிறைய அழுத்தங்களை கொடுத்து காவல்துறை ஆணையரை நேரில் சந்தித்து முறையிட்ட பிறகு நேற்று இரவே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கையை தொடர்ந்து இன்னும் நிறைய பேரை வந்து புகார் கொடுத்திருக்கோம், அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும் என்றதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கு.
சரி, இதே போல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடப்பது புதிதல்ல. ஏற்கனவே பல பத்திரிகைகள் தாக்கப்பட்டிருக்கின்றன, பல சஞ்சிகைகளின் அலுவலகங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சந்தர்ப்பங்களிலே திமுக மட்டுமல்லாமல் வேறு சில மற்ற அதிமுக கூட அந்த சம்பவங்களிலே அதிமுக தொண்டர்கள் ஈடுபட்டிருந்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த தமிழ்நாட்டில் ஊடகவியலாளர்களை அணுகுவதிலும் ஊடகங்கள் குறித்த ஒரு அணுகுமுறையிலும் தமிழ்நாட்டின் இரண்டு பிரதான கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஒரு சகிப்புத்தன்மையை கடைபிடிக்கின்றன, ஒரு ஜனநாயகத்தன்மையை கடைபிடிக்கின்றன என்று நீங்கள் கருதுகிறீர்களா?
இல்ல, ஏன்னா ஊடகங்கள் தங்களுக்கு ஊதுகோளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களே தவிர தங்களுக்கு எதிரான விமர்சனங்களோ செய்திகளோ கூட வெளியிடக்கூடாது. அப்படி ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத காரணத்தினால்தான் இது போல சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கும்.
இது திமுக அதிமுகவை தவிர தமிழ்நாட்டில் பிற கட்சிகளின் செயல்பாடு இந்த விஷயத்தில் எப்படி இருக்கிறது?
ஒரு காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் தினமலர் அலுவலகத்தை தாக்கிய சம்பவம் நடந்திருக்கிறது. இதுல கட்சி வித்தியாசங்கள் இல்லாமல் அனைத்து கட்சிகளுமே ஊடகங்களிடம் அநாகரிகமாகவும் ஜனநாயகத்துக்கு எதிராகவும் நடந்துகிறதுன்றது தமிழ்நாட்டில் நிறைய சம்பவங்கள்ல நாங்க பார்த்திருக்கோம்.
இது பற்றி நீங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அரசியல் கட்சிகளுடன் ஒரு டயலாகை ஒரு பேச்சுவார்த்தையை தூக்குவது குறித்து யோசித்திருக்கிறீர்களா?
அதற்கான சிந்தனை எழுந்திருக்கிறது. முதற்கட்டமாக அனைத்து கட்சிகளுக்கும் ஊடகங்களோடு என்ன எதிர்பார்க்கிறோம், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு ஜனநாயகத்தை காக்கக்கூடிய நிலையிலே அரசியல் கட்சிகளுடைய பங்களிப்பை கேட்டு ஒரு கடிதம் அனுப்ப இருக்கிறோம்.
சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் இணைச் செயலாளர் பாரதி தமிழன். தமிழக அமைச்சரவையில் 3 பேர் புதியதாக அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர், 3 பேர் அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டும் இருக்கின்றனர். இது பற்றிய விவரங்களை தருகிறார் சாதாத்.
தமிழ்நாட்டின் அதிமுக அரசாங்கத்தில் விவசாயத்துறை அமைச்சராக இருந்த எஸ் தாமோதரன், தொழிலாளர் அமைச்சராக இருந்த கே டி பச்சம்மாள், வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த பி வி ரமணா ஆகியோர் தற்போது அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றனர். அதே நேரம் கலசப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி, தொண்டமுத்தூர் தொகுதி உறுப்பினரான எஸ் பி வேல்மணி, சென்னை அண்ணாநகர் தொகுதி உறுப்பினரான எஸ் கோகுல இந்திரா ஆகிய மூவரும் புதிய அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். பதவி விலகும் தாமோதரன் பொறுப்பேற்றிருந்த விவசாயத்துறையின் புதிய அமைச்சராக எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஊரக நிர்வாகம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சித்துறைக்கான பொறுப்பு கே பி முனுசாமியிடமிருந்து மாற்றப்பட்டு புதிதாக அமைச்சரவையில் இணைந்திருக்கின்ற எஸ் பி வேல்மணியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பதவி விலகும் பச்சம்மாள் வகித்து வந்த தொழிலாளர் துறை கே பி முனுசாமிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. பதவி விலகும் ரமணா பொறுப்பேற்றிருந்த வருவாய்த்துறையானது இளைஞர் நல மற்றும் விளையாட்டுத்துறை பொறுப்பை வகித்து வந்த ஆர் பி உதயகுமாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர் நல மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் பொறுப்பு கைத்தறி மற்றும் நெசவத்துறையை கவனித்து வந்த டாக்டர் எஸ் சுந்தரராஜிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சுந்தரராஜ் விளையாட்டு அமைச்சர் ஆகிவிட்டிருக்கின்றபடியால் அவரிடமிருந்த கைத்தறி நெசவுத்துறையானது அமைச்சரவையில் புதிதாக இணைந்திருக்கின்ற கோகுல இந்திராவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நாளை செவ்வாய்க்கிழமை மாலை புதிய அமைச்சர்களின் சத்திய பிரமாண வைபவம் நடைபெற இருக்கிறது.
செய்தியை வழங்கியவர் சாதாத். வட இலங்கையில் மன்னார் மாவட்டத்தில் சிங்கள குடும்பங்கள் ஒரு கிராமத்தில் குடியேற்றப்படுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது குறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
வட இலங்கையில் சிங்கள மக்களின் குடிப்பரம்பலை அதிகரிக்கும் நோக்கில் மன்னார் மாவட்டத்தில் 1000 மேற்பட்ட சிங்கள குடும்பங்களை புதிதாக குடியேற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில், மன்னார் மாவட்டம் முசலி பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட கொண்டச்சி பாசித்தென்றல் பகுதிகளில் கடற்கரையோரமாக இந்த குடும்பங்களுக்கென வீடுகள் அமைக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இதுகுறித்து ஆளும் அரசு ஆதரவு கூட்டணியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் முசலி பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவருமாகிய ஹுனைஸ் ஃபாரூக் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன். முசலி பிரதேசத்தில் முன்னர் குடியிருந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இடம்பெயர்ந்திருந்த காலத்தில் வசித்து வந்த பகுதியின் அரசு அதிகாரிகளிடமிருந்து கடிதத்துடன் வருவார்களேயானால் அவர்களை மீள்குடியேற்றம் செய்வது என்ற முடிவுக்கு அமைவாக முசலி பகுதியில் மீள்குடியேற்ற செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக குறிப்பிட்டார். இந்த நிலையில் இந்த நடைமுறைக்கு மாறாக இந்த பிரதேசத்தில் சிங்கள குடும்பங்களை புதிதாக குடியேற்றுவதற்கான முயற்சிகள் ஒரு வருடத்திற்கு முன்பே மேற்கொள்ளப்பட்டிருந்ததாகவும் அண்மையில் இந்த நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்.
நான் முசலி பிரதேச செயலாளருக்கு கட்டளை விட்டிருந்தேன். ஏற்கனவே எடுத்த முடிவின் படி சிங்கள சகோதரர்கள் ஏற்கனவே வசித்திருந்தால் அவர்களை குடியேற்ற அனுமதிக்குமாறு கூறியிருந்தேன். ஆனால் அதற்கு பிறகு கடந்த 2 வாரமாக அங்குள்ள படையினர் சில காட்டு பிரதேசத்தை துப்புரவு செய்து அங்கு வீடுகள் கட்டுவதற்கு ஏற்பாடு நடப்பதாக தாங்கள் அறிவதாக ஒரு முறைப்பாட்டை தொலைபேசியில் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இது தொடர்பில் சரியாக விசாரிக்குமாறு நான் பிரதேச செயலாளருக்கும் கூறியிருக்கின்றேன். அது மாத்திரமன்றி மீள்குடியேறுகின்ற மக்களுக்கு பிரதேச செயலாளர் காணிகளை முறையாக உறுதிப்பத்திரங்களை வழங்கி செய்யும் பொழுது அதிலும் சில தடைகளை தடங்கல்களை படையினர் ஏற்படுத்துவதாக, கரடிக்குழிக்கும் கொண்டச்சிக்கும் இடையில் மீள்குடியேறுகின்ற அந்த மக்கள் என்னிடம் தெரிவித்தார்கள். நானும் அதனை நேரடியாக சென்று பார்வையிட்டேன்.
இதனையடுத்து முசலி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த விடயம் குறித்து ஆராயப்பட்டு ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ள முடிவுக்கு அமைவாகவே மீள்குடியேற்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அரசாங்க அதிபரை கோருவது என்று ஏகமனதாக தீர்மானித்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார்.
மாவட்ட செயலாளர் எங்களுக்கு வாக்குறுத்தியிருக்கின்றார், இதற்கு பிறகு இவ்வாறான அசம்பாவிதங்கள் இடம்பெறாது, நாங்கள் முறைப்படி செய்வோம்
என்றார் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் முசலி பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவருமாகிய ஹுனைஸ் ஃபாரூக் அவர்கள். இந்த விடயம் குறித்து மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரின் கருத்தை பெறுவதற்காக அவரை தொடர்பு கொள்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை.
செய்தியை வழங்கியவர் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இனி ஒரு அறிவியல் குறிப்பொன்று. இந்தியாவில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்கு இயந்திரத்தை ஊடுருவி அதில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை திரிக்க வழி கண்டுபிடித்திருப்பதாக அமெரிக்க பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இதற்கு வாய்ப்பு இல்லை என்று இந்திய தேர்தல் துறை அதிகாரிகள் மறுக்கின்றனர். பிபிசியின் அறிவியல் விவகார செய்தியாளர் ஜூலியன் சிடிலின் குறிப்பை தமிழில் தருகிறார் சாதாத்.
மின்னணு வாக்கு இயந்திரம் ஒன்றோடு தாங்கள் உருவாக்கிய கருவியை இணைத்துவிட்டால் ஒரு கைத்தொலைபேசியிலிருந்து குறுந்தகவல் அனுப்பியே அந்த இயந்திரத்தில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை திரித்து காட்ட முடியும் என மிச்சிகன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் செய்து காட்டியிருக்கின்றனர். மின்னணு வாக்கு இயந்திரத்தில் இருக்கின்ற மின்திரையை ஒத்தார் போன்ற மின்திரை செய்து அந்த திரைக்கு பின்னால் ஒரு மைக்ரோ ப்ராசஸரையும் ப்ளூடூத் ரேடியோ கருவியையும் தாம் பதுக்கி வைத்து இந்த கருவியை தாங்கள் உருவாக்கியதாக இந்த ஆய்வை வழிநடத்திய பேராசிரியர் அலெக்ஸ் ஹால்டர்மேன் பிபிசியிடம் கூறியிருக்கின்றார். மின்னணு வாக்கு இயந்திரத்தில் பதிவான நிஜ வாக்கு எண்ணிக்கையை அந்த இயந்திரம் காட்ட முற்படும் போது போலியான எண்ணிக்கையை இந்த திரைகள் காட்டுவது போல செய்ய முடியும் என்று அவர் விளக்கினார். தவிர மைக்ரோ ப்ராசஸர் ஒன்றை பயன்படுத்தி ஒரு வாக்கு இயந்திரத்தில் பதிவான வாக்கு எண்ணிக்கை விவரங்களை வாக்குகள் எண்ணப்படுவதற்கு முன்னால் திரித்துவிட முடியும் என்று இந்த ஆய்வு காட்டியிருக்கிறது. மற்ற நாடுகளின் வாக்கு இயந்திரங்களை காட்டிலும் வாக்கு எண்ணிக்கையை திரிக்க முடியாத பாதுகாப்பு அம்சங்கள் மிகவும் அதிகம் இருக்கின்ற இயந்திரமாக இந்திய மின்னணு வாக்கு இயந்திரங்கள் கருதப்படுகின்றன. இந்த இயந்திரத்தில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட கணினி சில்லுகளில் பதியப்பட்டிருக்கும் வேட்பாளர் விவரங்களையோ வாக்குகளின் எண்ணிக்கையோ திரிப்பதற்கென்று மென்பொருட்கள் இல்லை என்று கருதப்படுகிறது. முடிவுகளை திரிக்க வழியுள்ளதாக இந்த ஆய்வு தெரிவிப்பது பற்றி பதில் தெரிவித்த இந்திய தேர்தல் ஆணைய துணை ஆணையாளர் அலோக் சுக்லா, இந்திய தேர்தல் நிர்வாக முறையில் மின்னணு வாக்கு இயந்திரம் யார் கையிலும் கிடைப்பதை தடுக்கும் விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பல இருக்கின்றன என்றும், எனவே அத்தனை பாதுகாப்பு ஏற்பாடுகளை தாண்டி இந்த இயந்திரத்தை ஒருவர் திறக்க வாய்ப்பு இல்லை என்றும் கூறினார். தவிர இந்த இயந்திரத்தில் தனித்தனியாக பல்வேறு கதவுகள் சீல் வைத்து மூடப்பட்டிருக்கின்றன என்பதால் யாரும் ஊடுருவ முயன்றால் தெரிந்துவிடும் என்று அவர் கூறினார். தாளும் மெழுகும் கொண்டு வைக்கப்படுகின்ற இந்த சீலை போலியாகவும் வைக்க முடியும் என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தேர்தல் முடிவை மாற்றக்கூடிய அளவுக்கு வாக்கு எண்ணிக்கையை திரிக்க வேண்டுமானால் ஏராளமான இயந்திரங்களில் மைக்ரோ ப்ராசஸர்களை பொருத்தினால் மட்டுமே சாத்தியம். இந்தியாவில் அண்மையில் நடந்த பொது தேர்தலில் 14 லட்சம் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது.
அடுத்ததாக விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டரங்கத்தில் முதலாவதாக கிரிக்கெட் செய்தி ஒன்று. வங்கதேச கிரிக்கெட் அணிக்கு இலங்கையைச் சேர்ந்த சந்திக்க ஹதுரசிங்க பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். பல்துறை ஆட்டக்காரரான அவர் இலங்கை அணியின் சார்பில் 26 டெஸ்ட் போட்டிகளிலும் 35 ஒருநாள் போட்டிகளிலும் விளையாடியுள்ளார். அவரும் அதிரடி ஆட்டக்காரரான சனத் ஜெயசௌரியாவும் தமது டெஸ்ட் வாழ்க்கையை ஒரே போட்டியில் தொடங்கினர். இருவரும் நியூசிலாந்து அணிக்கு எதிராக ஹாமில்டன் நகரில் 1991 பிப்ரவரி மாதம் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் களமிறங்கினர். ரோஷன் மகானாமாவும் ஹதுரசிங்கவும் இலங்கை அணியின் ஒரு பலமான துவக்க ஆட்டக்கார ஜோடியாக திகழ்ந்தது. துவக்க ஆட்டக்காரராக மட்டுமல்லாமல் மிதவேக பந்து வீச்சாளராகவும் அவர் இருந்தார். தனது முதல் 3 டெஸ்ட் போட்டிகளிலும் 0.5 அடித்த அவர் இலங்கை அணியில் நிரந்தரமாக இடம் பிடிக்க முடியாமல் உள்ளே வெளியே என்று இருந்தார். பின்னர் விளையாட்டிலிருந்து ஒதுங்கிய அவர் பயிற்சியாளராக மாறி ஐக்கிய அரபு எமிரேட்டுகள் அணி, இலங்கை ஏ அணி ஆகியவற்றுக்கு பயிற்சி அளித்து வந்தார். தற்பொழுது ஆஸ்திரேலியாவின் சிட்னி தண்டர்ஸ் அணியின் பயிற்சியாளராக இருக்கும் அவர் அந்த பொறுப்பிலிருந்து விலகி வங்கதேச அணியின் பயிற்சியாளராக பொறுப்பேற்கின்றார். அடுத்து கிளாஸ்கோ நகரில் இன்னும் சில வாரங்களில் தொடங்க உள்ள காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் தயார்படுத்துதல் தொடர்பில் இந்திய பளுதூக்கும் அணியின் நிலை என்ன என்று 2 முறை காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்றவரும் விளையாட்டுத் துறைக்கான இந்திய அரசின் உயரிய விருதான அர்ஜுனா விருது பெற்றவருமான தமிழ்ச்செல்வன் அவர்களிடம் கேட்டேன்.
கடந்த 2 வருடங்களாக தொடர்ந்து பயிற்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனா இந்த கிளாஸ்கோ நடக்கும் காமன்வெல்த் கேம்ஸில் ஏறக்குறைய லாஸ்ட் காமன்வெல்த் கேம்ஸில் 2010 கிடைத்த மெடல்களை விட ஆண்கள் பிரிவில் அதிகமான மெடல்கள் கிடைக்க ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்பது இதன் மூலம் தெரிவிக்கலாம். ஏன்னால் இப்போது டேலண்ட் காமன்வெல்த் கேம்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கொண்டாலும் இதற்கு முன் நடந்த காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கொண்டாலும் இந்திய ஆண்களினுடைய வெற்றி வாய்ப்பு மிக மிக பிரகாசமாக உள்ளது என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக 77 குரூப்பில் எஸ் சதீஷ்குமார் என்ற தமிழக விளையாட்டு வீரர் அவர் இந்த காமன்வெல்த் கேம்ஸில் கண்டிப்பாக வெள்ளி பதக்கம் என்பது உறுதியாக என்னால் சொல்ல முடியும். தங்கத்தையும் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்கள் பிரிவில் அதிக மெடல்களை கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது.
ஆண்கள் பிரிவில் இந்தியா டெல்லி போட்டிகளை போன்றோ அல்லது அதைவிட கூடுதலாகவோ பதக்கம் பெறும் வாய்ப்புகள் இருக்கும் என்றால் பெண்கள் பிரிவின் நிலை என்ன? அதில் வாய்ப்பு இருக்கிறதா இந்தியாவுக்கு?
பெண்கள் பிரிவு எடுத்துக்கொண்டால் இப்போது நடக்கும் நேஷனல் கோச்சிங் கேம்பும் சரி, இப்போ நடந்து முடிந்த நேஷனல் பர்ஃபார்மன்ஸ் சரி, காமன்வெல்த் வெயிட்லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்பை பார்க்கும் பொழுது பெண்கள் பிரிவில் பர்ஃபார்மன்ஸ் நைஜீரியா நாட்டையும் கனடா நாட்டையும் நேரு நாட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது பர்ஃபார்மன்ஸ் மிக குறைவாக உள்ளது. 48 கோவில் மட்டும் மெடல் பெறும் வாய்ப்பு மிக பிரகாசம் உள்ளது. 53, 58, 63, 69, 75+75 கேட்டகரியில் இந்திய மகளிர் அணி மிக கடின உழைப்பு உடைத்தால் கண்டிப்பாக மற்ற கேட்டகரியில் மெடல் ஜெயிக்க ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று நம்புகிறேன். லாஸ்ட் காமன்வெல்த் கேம்ஸ் கிடைத்த மெடல் கிடைக்குமா என்பது சிறிது டவுட். ஆண்களை பார்க்கும்போது பெண்களுடைய மெடல் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் மிக குறைவு என்பது தெரிவித்துக் கொள்கிறேன்.
இப்போ ஆடவர் பிரிவில் இந்தியாவுக்கு கடுமையான போட்டி எந்த நாடுகளிலிருந்து இருக்கக்கூடும்னு நீங்க பாக்குறீங்க?
நியூசிலாந்து, மலேசியா, நைஜீரியா, கேமரூன், கனடா, இந்த 5 நாடுகள் நம்முடைய இந்திய பளுதூக்கு வீரர்களுக்கு மிக சவாலாக இருக்கும் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். இவையும் மீறி 56 கிலோ, 77 கிலோ, 85 கிலோ, 94 கிலோவில் அவர்களை விட அதிகமாக செய்வார் என்பது என்னமாக சொல்ல முடியும். ஆனால் மெடல் கிடைக்கும், ஆனால் எந்த மெடல் கிடைக்கும் என்பதுதான் இப்போது உறுதியாக சொல்ல முடியாது.
இப்போ தெற்காசியாவை பொறுத்தவரை இந்தியாவுக்கு அப்பாற்பட்டு பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம், நேபாளம் போன்ற நாடுகள் எடை தூக்கும் போட்டியில எந்த அளவுக்கு ஒரு பலம் உள்ள நாடா இருக்காங்க?
ஸ்ரீலங்கா 62 கிலோ, 69 கிலோ நம்முடைய இந்திய பளுத்துக்கு வீரர்களுக்கு சவால் விடும் அளவுக்கு வளர்ந்து வருகிறார்கள் என்பது உறுதியாக சொல்ல முடியும். அதே போல பாகிஸ்தானும் பிளஸ் 105 தன் 105 கடந்திய பலத்துக்கு வீரர்களே அதிகமாக செய்யக்கூடிய விளையாட்டு இருக்கிறார்கள்.
இப்போ இந்த கிளாஸ்கோ போட்டிகள் காலகட்டத்தில் எந்த பழுதூக்கும் வீரரும் ஊக்கம் மருந்து பரிசோதனையில் தோல்வி அடையாமல் இருப்பார், ஒரு கிளீன் கேம்ஸா எந்த விதமான சிக்கலும் மாட்டாம இருப்பார், அதற்கான வாய்ப்பு இருக்காது அப்படிங்கறது உங்களை போன்ற முன்னாள் வீரர்களுக்கு நம்பிக்கை இருக்கா?
கண்டிப்பாக நம்பிக்கை. ஏனென்றால் 2012 காமன்வெல்த் சாம்பியன்ஷிப்பில் 45-60 காம்படிட்டர் கலந்து கொண்ட காமன்வெல்த் பளுதூக்கு சாம்பியனும் சரி, 2013 ஆண்டு மலேசியாவில் நடந்த காமன்வெல்த் பளுதூக்கும் சரி, ஏற்கனவே 60-70 பேர் கலந்து கொண்டு பல வெற்றிவாகளை சுடிக்கொண்டு வந்த விளையாட்டுகளும் சரி, இந்திய பளுதூக்கு விளையாட்டு வீரர்களும் 2 காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் யாருமே டோப் வரவில்லை என்பதை உறுதியாக சொல்ல முடியும்.
2 முறை காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள தமிழ்ச்செல்வன்.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.